இன்றைய உலகில் எல்லா வயதினரையும் பாகுபாடின்றி பாதித்து நிலைக்குலைய வைக்கும் ஆஸ்துமா நோயை பற்றி இப்போது பார்ப்போம். ஆஸ்துமா நோய் என்பதை தமிழில் இழைப்பு நோய் என்று கூறுவார்கள். ஆஸ்துமா நோய் சமீப காலமாக அதிக பேரை பாதிக்கின்றது. ஆஸ்துமா நோய் என்பது நுரையீரலில் மூச்சு செல்லும் குழாய்கள் அவ்வப்போது சுருங்குவதினாலோ அல்லது சளி அடைத்துக் கொள்வதினாலோ அல்லது குளிர்ந்த காற்று காரணமாக சுருங்குவதினாலோ ஒவ்வாமை அலர்ஜி காரணத்தினாலோ ஏற்படும் மூச்சிழைப்பு நோய் ஆகும். ஆஸ்துமா இரு வகைப்படும். ஒன்று, நுரையீரல் சார்ந்த ஆஸ்துமா. நுரையீரல் சார்ந்த ஆஸ்துமா என்பது மூச்சுக்குழலில் தசை சுருங்கி கோழைப்படலம் வீங்கி சுவாசப்பாதை குறுகிவிடுதல். இரண்டாவது, இருதய ஆஸ்துமா, கார்டியாக் ஆஸ்துமா. மூச்சிழைப்பு சில வேளைகளில் இருதயம் சரியாக வேலை செய்யாத காரணத்தினாலும் ஏற்படலாம். அதற்கு இருதய ஆஸ்துமா அல்லது இருதய தோல்வி நிலை, கார்டியாக் ஃபெயிலியர் என்று பெயர். இந்த இருதய தோல்வி நிலை மாரடைப்பு காரணமாகவோ வால்வுகளில் உள்ள நோய் காரணமாகவோ அதிக இரத்த அழுத்தம் காரணமாகவோ இருதய தசை நோய்கள் காரணமாகவோ ஏற்படலாம். அதேபோன்று ஈஸ்னோஃபிலியா என்ற நோயின் காரணமாகவும் மூச்சிழைப்பு ஏற்படலாம். இதில் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களில் ஒரு பகுதியான ஈஸ்னோஃபில்கள் அதிகமாவதன் காரணமாக மூச்சிழைப்பு ஏற்படுகிறது. சளி பிடிப்பதனாலும் அல்லது புகை பிடிப்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பதினாலும் மூச்சிழைப்பு ஏற்படலாம். மூச்சிழைப்பு எல்லாம் ஆஸ்துமா அல்ல என்று சொல்வார்கள். ஆஸ்துமா எந்த வயதினரையும் தாக்கும் தன்மை கொண்டது. குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சிழைப்பை பொதுவாக சளியின் காரணமாக ஏற்படுகின்றது. சில வேளைகளில் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படும் குழந்தைகளுக்கு உண்டாகும் காசநோய் காரணமாக ஏற்படலாம். குழந்தைகளுக்கு பூச்சிகள் காரணமாக இந்த மூச்சிழைப்பு ஏற்படலாம். விளையாடும் பொழுது ஆஸ்துமா நோய் குழந்தைகளுக்கு அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது. மூச்சிழைப்பு அதிகமாகும் பொழுது ஆஸ்துமா தொடர்நிலை, அதாவது ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிகஸ் என்று சொல்கிறோம். இது உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். இதற்கு உடனே மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். தட்பவெப்ப நிலை மாற்றம், படுக்கை விரிப்புகளில் உள்ள தூசிகள் மற்றும் ஒட்டடை, உணவினால் ஏற்படும் ஒவ்வாமை, எடுத்துக்காட்டு மீன், முட்டை, வேர்க்கடலை, அஸ்பிரின் போன்ற மாத்திரைகள், நரம்பு தளர்ச்சி, கவலை, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகை, இரசாயன பொருட்கள் மூலம் காற்று மாசுபடுதல், பூக்களில் உள்ள மகர்ந்த தூள், உயிரின மற்றும் புள்ளின எச்சங்கள், வண்டுகள், பூச்சிகள் தொடர்பு, எடுத்துக்காட்டு பூனை, புறா, கிளி, கரப்பான் பூச்சி, ஈ. பெற்றோர்களுக்கு ஆஸ்துமா இருந்தால் மரபு ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு உண்டு. புகை மூச்சுக்குழல்களுக்கு என்றுமே பகை என்பதை அனைவரும் கருத்திலும் கவனத்திலும் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு பீடி, சிகரெட், கஞ்சா போன்ற புகைக்கும் பொருட்களும் காரணமாக அமைகிறது. மூச்சுக்குழல் நோயால் 36 விழுக்காடும், மனநிலை காரணமாய் 30 விழுக்காடும், 44 விழுக்காடு ஒவ்வாமை காரணங்களாலும் இந்நோய் ஏற்பட்டுள்ளதாக ஒரு சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்துமா நோயின் முக்கிய அறிகுறிகளான மூச்சு திணறலும் மார்பில் ஒரு வகையான பிடிப்பும் சிரமமும் இருக்கும். மூச்சு திணறல் அதிகமாக ஆக நோயாளி மிகவும் சிரமப்படுவர். மூச்சு உள்ளிழுப்பதை விட வெளிவிடுவது மிகுந்த சிரமமாக இருக்கும். விசிலுடன் கூடிய மூச்சு வாங்குவர். மூச்சுக்குழல் புண்பட்ட நிலையில் இருமல் உண்டாகி அதைத் தொடர்ந்து கோழையை துப்புவார்கள். இருமல் பொதுவாக இரவிலும் இளம் காலை பொழுதிலும் அதிகமாக இருக்கும். இந்நோயின் உச்ச கட்டத்தில் நோயாளி வெளிரிய முகத்தோடும் பயம் கவலையுடன் கூடிய முகத்தோற்றத்தோடும் நெற்றியிலும் புருவத்திலும் வியர்வைத் துளிகளோடும் காட்சியளிப்பர். கழுத்து தசைகளும் விலா எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி தசைகளும் வேகமாக இயங்கி வேதனையை உண்டாக்கும். ஆஸ்மா நோய்க்கான வைத்திய முறைகள். மூச்சில் உறிஞ்சும் மருந்துகள். இன்ஹேலர்ஸ் மற்றும் நெபுலைசர் மூலம் செலுத்தும் மருந்துகள் மிக சிறிதளவு நுரையீரலை அடைந்து அதிக பலனை விளைவிக்கிறது. ஊசி மற்றும் மாத்திரைகளை விட இது மிக சிறந்த மருத்துவ முறை என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். உடனடி நிவாரணமும் கிடைக்கும். மூச்சுக்குழல் விரிவடைய பிராங்கோடைலேட்டர்ஸ் ஊசி மற்றும் மாத்திரைகள் மூலம் செலுத்தப்படும். சிவியர் ஆஸ்மா நோயாளிகளுக்கு ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் மூலம்தான் குணமளிக்க முடியும். புகைப்பவர்களுக்கு மருந்துகள் அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆஸ்மா தொடக்க நிலையிலேயே சில மருத்துவர்கள் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளை செலுத்துவதன் மூலம் அவைகளை குணப்படுத்த வேறு மருந்துகள் இல்லாமல் போகும் நிலையை ஏற்படுத்துவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. அதனால் தொடர்ந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் தொடர்ந்து பல பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளை தேவையில்லாதவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஸ்டீராய்ட்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் பின்விளைவுகள்: நீரழிவு, இரத்த அழுத்த நோய், எலும்பு சுண்ணாம்பு சத்து குறைவு, முதுகு வலி, சிறு வயதிலேயே கண்புரைக்கு ஆப்ரேஷன் கேட்ராக்ட். ஆஸ்மா நோய்க்கான தடுப்பு முறைகள். ஆஸ்மா நோயுள்ளவர் பாதிப்பு தரக்கூடியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டையும் வேலை பார்க்கும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோழி குஞ்சுகளையோ நாய், பூனை, புறா, கிளி போன்ற மற்ற விலங்குகளையோ வரவிடக்கூடாது. ஒவ்வாமை உண்டாக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். காற்றோட்டமான சூழலில் படுப்பது நல்லது. ஆஸ்மா நோய்க்கான வீட்டு வைத்தியம். ஆஸ்மாவிற்கு சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த மருந்து ஆடாதோடா மணப்பாகு, அதாவது சிறப்பாகவோ அல்லது ஆடாதோடா குடிநீர், அதாவது கசாயமாகவோ தயாரித்து 40 நாட்கள் அறிந்தி வர பூரண சுகம் கிடைக்கும். ஒரு சில ஹோமியோபதி மருந்துகளும் ஆஸ்மா நோய்க்கு உதவுவதாக கூறுகிறார்கள். இந்த நோய் தடுப்பிற்கான முறைகளை மாணவ பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கும் இளையோருக்கும் பெண் குழுக்களுக்கும் நலக்கல்வியாக அளித்து வந்தால் இன்றைய சூழலில் பெருகி வரும் ஆஸ்துமாவை குறைக்க வாய்ப்பு ஏற்படும் என்பது உறுதி.